வணக்கம் அகிலன்.
வணக்கம் பிரபா.
முதலில் இசையில் எவ்வாறு உங்களுக்கு ஈடுபாடு வந்தது என்று
சொல்லுங்களேன். கர்நாடக சங்கீதம் எனக்கு ஈடுபாடு வந்தது முக்கியமாக எனது குடும்ப பின்னணி. யாழ்ப்பாணம் என்ற பெயர் வர காரணமாக இருந்தது என்று சொல்வார்கள். பாணர், அதாவது இசை விற்பனர்கள், யாழ் இசைத்து பாடி அவ்வாறான இசையில் ஈடுபட்டவர்கள் இருந்ததால் யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது என்று சொல்லி அந்த இடத்துக்கு சொல்வார்கள். அப்படியான ஒரு பாணர் பரம்பரை வந்து எனது கூட்டனார் ஒரு பாணர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. ஆக அந்த பரம்பரை மூலம் எனக்கு எனது இசை வந்தது. அதை விட எனது தாயார் ஒரு இசை ஆசிரியர், எனது தாயாருடைய குரு திலகநாயகம் போல் அவர்களிடம் முறையாக கர்நாடக சங்கீதத்தை பயின்றேன்.
குறிப்பாக வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் உங்களை அவர்களுடைய நாடக அரங்கேற்றத்திற்கு நட்டுவாங்கத்திற்கு அழைக்கின்றார்கள், மிகவும் புகழ் பெற்று வருகின்றீர்கள். இதற்குரிய காரணம் உங்களுடைய யாழ்ப்பாண பின்னணியா அல்லது வேறு ஏதாவது காரணமா?
தற்போதைய காலகட்டத்தில் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து மெல்பர்னுக்கு இப்போது இடம்பெயர்ந்து சில காலமாக பதித்து வருகின்றேன். நிச்சயமாக இரண்டு மூன்று காரணங்கள் இதுக்கு நாங்கள் சொல்லலாம். நிச்சயமாக ஒன்று, நீங்கள் கூறியது போன்று, அதாவது எங்கள் சமுதாயத்தில் நிகழ்ச்சிகளில் எங்கள் சமுதாயத்தில் இருந்து வந்த ஒருவரை கூப்பிட்டு, அதாவது அழைத்து பாடுவது அல்லது பங்கு பெற்ற செய்வது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விடயம், திருப்தியான விடயம். இரண்டாவது காரணம், வெறுமனே அந்த காரணத்தினால் அழைக்கப் போவது இல்லை. அதாவது முறையான ஒரு இசை, ஒரு பொருள், உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் கிடைக்காத பட்சத்தில் இந்த காரணத்தை கொண்டு அழைக்க மாட்டார்கள். இந்தியாவில் இருந்தோ அல்லது வேறு இடங்களில் இருந்தோ ஒருவரை அழைக்கும் போது சில வழிமுறைகளை கையாள வேண்டும். அதாவது விசா அல்லது வேறு வழியான நடைமுறைகள், அவ்வாறான நடைமுறைகளை நீங்கள் செய்ய வேண்டும் கண்டிப்பாக. மூன்றாவதாக, மிகவும் முக்கியமானதாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இலகுவாக கிடைப்பது என்பதற்காக வேண்டி தரமில்லாத ஒன்றை ஒருவரும் எடுக்கப் போவதில்லை.
நல்லது அகிலன். இந்த வேளையில் நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நான் பார்த்திருக்கின்றேன். அதில் குறிப்பாக யாழ்ப்பாண வீரமணி ஐயர் அவர்களுடைய ஒரு கீர்த்தனையை சேர்த்து விடுவீர்கள், அதற்குரிய காரணம் என்ன?
என்னை பொறுத்தளவில் எங்களுடைய நாட்டிலே பல சிறந்த இசையாளர்கள், அதாவது பாடல்கள், இசையை பாடல் எழுதி பாடலாசிரியர்கள் அல்லது வாக்கியக்காரர்கள் அவ்வாறு நாங்கள் சொல்லலாம், அப்படியான பலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உரிய இடம் எங்களால் எங்கள் சமுதாயம் இன்றைய காலகட்டம் வரை வழங்கப்படவில்லை. குறிப்பாக வீரமணி ஐயர் ஒரு சிறந்த ஒரு, அதாவது பாடல்களை எழுதியிருக்கின்றார். அத்தோடு மட்டுமில்லாமல் அவர் ஒரு சிறந்த நடன ஆசிரியர் கூட, அதாவது நடனத்துக்குரிய பாடல்களை எழுதி அதை இசையமைத்து அதாவது மாணவர்களுக்கு பழக்கி, ஆக பாடல் எழுதுவதிலிருந்து அதை ஒரு கடைசி தயாரிப்பாக மேடையேற்றுவது வரை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த வீரமணி ஐயர். அவ்வாறான ஒரு நிலைமையில் அவர் எங்களோடு இப்போது இல்லாத காலத்தில் கூட அவருடைய படைப்புகளை நாங்கள் பாடி அல்லது அதற்குரிய நடனங்களை செய்து அதன் மூலம் நாங்கள் அவருக்குரிய மரியாதையை செலுத்தலாம் என்று எனது அபிப்பிராயம்.
குறிப்பாக தெலுங்கு கீர்த்தனைகளைத்தான் பொதுவாக அரங்கேற்றங்களில் பாடுகின்றார்கள். ஏன் நடனத்திற்கு தமிழ் உகந்த மொழி இல்லை என்று நீங்கள் கருதுகின்றீர்களா?
மிகவும் குறிப்பாக எங்கள், அதாவது தமிழ் நடன ஆசிரியர்களால் நடத்தப்படுகின்ற நாட்டிய அரங்குகளில் தமிழுக்கும் குறிப்பிட்ட ஒரு இடம் வழங்கப்படுகின்றது, அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக தெலுங்கு கீர்த்தனங்கள் பாதிக்கப்படுகின்றனதான். அதற்குரிய காரணம் என்று நான் நினைக்கும் பொழுது, ஆரம்பத்தில் தமிழ் இசை என்று ஒரு சொல் என்ற ஒரு இசை அமைப்பு இருந்தது. அது வந்து கர்நாடக சங்கீத, அதாவது இந்த இப்போது நாங்கள் பயன்படுத்தும் கர்நாடக சங்கீதத்துக்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதன் புழக்கம், அதன் பயன்பாடு குறைந்து கர்நாடக சங்கீதம் பிரசித்தி பெற்றது. குறிப்பாக இந்த மூன்று வாக்கியக்காரர்கள், தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், சியாம சாஸ்திரிகள் போன்றவர்களுடைய ஆக்கங்களினால் அந்த கர்நாடக சங்கீதம் முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் இப்போது நாங்கள் இந்த அரங்கேற்றங்களை பார்க்கும் பொழுது கூடுதலான தமிழ் பாடல்களும் அதில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், நடனம் செய்யும் பொழுது அந்த பாட்டில் என்ன கூறப்படுகின்றது, என்ன கருத்து தெரிவிக்கப்படுகின்றது என்று எங்களுக்கு தெரிந்தால்தான் அதற்குரிய அபிநயத்தை நாங்கள் வெளிக்கொண்டிட முடியும். ஆகவே நாங்கள் தமிழ் மொழி, அதாவது எங்களுக்கு தெரிந்த மொழி தமிழ் மொழி, எங்கள் மொழி தமிழ் மொழி என்ற வகையில் நாங்கள் கூடுதலாக தமிழ் மொழியை பாவிப்பது சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக கர்நாடக சங்கீதத்தில் பிரசித்தி பெற்ற பாடல்கள் தெலுங்கில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் அதையும் பாவிக்க வேண்டியதான் இருக்கின்றது.
நல்லதாக, அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பார்த்த அரங்கேற்றத்திற்கும் இங்கே வெளிநாடுகளில் நடைபெறுகின்ற அரங்கேற்றத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா?
குறிப்பாக அரங்கேற்றம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது ஒரு மாணவியோ ஒரு மாணவனோ ஒரு கலையை படித்து கற்றுக்கொண்டு ஒரு ஆசிரியரிடம் கற்று அதில் ஒரு தேர்ச்சி பெற்ற பின் முதன் முறையாக ரசிகர்களுக்கு தன்னுடைய கலையை செயற்படுத்தி காட்டுவதுதான் அரங்கேற்றம் என்ற அர்த்தத்துக்கு நாங்கள் வரலாம். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருந்த காலத்தில் நிறைய பேர் படித்தார்கள். ஆனால் அரங்கேற்றம் செய்வது என்று ஒரு நிலைமை வரும் பொழுது தனியே திறமையை வைத்துக் கொண்டு அரங்கேற்றம் செய்ய முடியாது. அதாவது அந்த அரங்கேற்றத்தைக்குரிய பணம் செலவழிப்பது, அதற்குரிய ஒத்தாசைகளை புரிவதற்கு எங்களுக்கு சொந்தங்கள் நண்பர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆக இவ்வாறான பல விடயங்கள் அந்த அரங்கேற்றத்தை செயற்படுத்துவதில் பங்களிக்கின்றன. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் எங்களுடைய தமிழர்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அந்த காலத்தில் இருந்தது. நாட்டு பிரச்சனை, பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை. அவரான நேரத்தில் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை தாண்டி அரங்கேற்றங்களில் கவனம் செலுத்துவதற்கு நேரம் கிடைக்கவில்லை, அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆக அரங்கேற்றங்கள் அங்கே குறைவாக இருந்தன. அத தரம் இருந்தாலும், அதாவது அதாவது நிறைய மாணவர்கள் பயின்றாலும் அரங்கேற்றம் செய்பவர்கள் என்று பார்க்கும் பொழுது குறைவாகவே இருந்தது. ஆனால் தரம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பெரிதாக ஒரு வித்தியாசத்தையும் நான் காணவில்லை. ஆனால் எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணத்தை விட வெளிநாடுகளில் கூடுதலான அரங்கேற்றங்கள் நிகழ்கின்றன.
இங்கே வெளிநாடுகளிலே ஒரு பிள்ளைக்கு அரங்கேற்றம், அதாவது பரதநாட்டியம் பிடிக்கிறதோ இல்லையோ, பெண் பிள்ளை என்றால் ஒரு அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இங்கே தலை தூக்குவது போல் தெரிகின்றது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
இதை பற்றி நான் பெரிதாக கருத்து கூறுவதற்கு தகுதியானவனோ இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது நான் முதலில் கூறிய அதே விடயம்தான் நான் திருப்பவும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு, அதாவது எங்களுக்கு, இப்போது நான் வெளிநாட்டில் இருக்கின்றோம், எங்களுக்கு நாட்டு பிரச்சனை, அதாவது முக்கியமான பிரச்சனைகள் இப்போது குறைவு. ஆகவே எங்களுக்கு கூடிய வசதி இருக்கின்றது. அதாவது எனக்கு தேவையான அளவு நேரம் கிடைக்கின்றது. வேலைக்கு போட்டு வந்து பின் நேரத்துல நேரம் இருக்கின்றது, அதாவது வாரத இறுதிகளில் நேரம் கிடைக்கின்றது, பணம் இருக்கின்றது. ஆக எங்களுக்கு எங்களால் செய்ய முடியாத ஒன்றை எங்கள் பிள்ளை மூலம் நாங்கள் செய்து அதன் மூலம் நாங்கள் சந்தோஷம், அதாவது திருப்தி அடைய விரும்புகின்றோம்.
நன்றி அகிலன்.
நன்றி பிரபா.
நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
கருணை கணபதியே, கருணை கணபதியே, இழையன் கருவினை தேக்கும் குணநிதியே, கருணை கணபதியே, இழையன் கருவினை தேக்கும் குணநிதி. Yeah.